அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவன் தாமே நியமித்த நீதியின் பாதையை நீங்கள் பின்பற்றி நீங்கள் அதிலே நடக்கவும், இறைவனிடத்தில் உண்மையான அன்பு கூறவும், இறைவனிடம் நீங்கள் நெருங்கி வாழவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இன்றைய பாடத்திட்டத்திற்குள் நாம் கடந்து போகலாம். அன்பானவர்களே, நீண்ட கால பாடத்திட்டத்தின் கீழ் நாம் இறைவாக்கினர் மூலம் இறைவன் அளித்த வேத வாக்கியங்களை படித்து வருகிறோம். சுமார் 40 பேருக்கு மேற்பட்டவர்களை கொண்டு சுமார் 1700 வருட காலமாக இறைவனின் ஆவியின் ஊந்துதலால் இறைவாக்கை இறைவாக்கினர் எழுதி வந்தனர். இந்த இறைவாக்குகள் பாவிகளை இறைவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்க மாற்றும் நீதியின் பாதையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு இறைவாக்கினரும் பாவிகளை நீதிமானாக்கும் ரட்சிப்பின் வழியை அவர்கள் எழுதின வேத பகுதிகளில் வெளிப்படுத்தியிருப்பதை நாம் காண முடியும். இதை எழுதினவர்கள் தங்கள் சொந்த சிந்தனை யோசனை எண்ணத்தால் எழுதாமல் இறைவனின் ஆவியினால் எழுதப்பட்டு எழுதினார்கள். நாம் இதுவரை படித்து வந்த பாடங்களை ஒருங்கிணைத்து அதை சுருக்கி ஒரு மறு ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளோம். பாவத்தினால் உண்டான சிக்கல் நமது இன்றைய பாடத்திட்டத்திற்கு பாவத்தினால் உண்டான சிக்கல் என்று பெயர் வைத்துள்ளோம். இறைவேதத்திற்கு அஸ்திபாரமாக வைத்த தௌராத்தை இப்பொழுது சுருக்கமாக பார்க்க போகிறோம். மூசா நபியின் எண்ணத்தில் இறைவனால் வைக்கப்பட்ட வார்த்தைகளே தோரா என்னும் தௌரத். இந்த தௌரத்தின் முதல் புத்தகம் முதல் சுரா முதல் ஆயத்தை நீங்கள் நினைவு கூற முடியுமா? ஆதியிலே இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்தான் என்ற வார்த்தைதான் இறைவேதத்தின் முதல் வார்த்தை. இந்த மண்ணும் விண்ணும் சமுத்திரமும் இவைகளில் உள்ள யாவையும் இன்சானையும் மலக்குகளையும் படைப்பதற்கு முன்பாக இறைவன் மட்டுமே இருந்தான். தௌரத்தின் முதல் சுறாவில் இறைவன் 6 நாட்களில் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தான். இன்சானுக்காக பூமியை படைத்தான். இவைகளை படைத்த பின் இறைவன் கூறின வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 1வது சுறா 26-27 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன்களில் இன்சானே மிகவும் முக்கியமானவன். இறைவன் தனது சாயலில் இன்சானை படைத்தான். இன்சான் இறைவனை அறிந்து கொள்ளும்படி அவன் உள்ளத்தில் தன் ரூகையும் வைத்தான். இறைவனிடம் அன்பு கூறும்படி ஒரு உணர்வையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்தான். இறைவனை நேசிப்பது, இறைவனிடம் அன்பு கூறுவது போன்றவற்றை தேர்ந்தெடுக்கும் ஒரு சுய சித்தத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்தான். 2வது சுறாவில் ஆதமை இறைவன் ஒரு செழிப்பான தோட்டத்தில் வைத்தான். பார்க்க அழகான சுவைக்க இனிமையான பழங்கள் நிறைந்த மரங்கள் அங்கிருந்தன. ஆதம் நபியின் விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்து ஆதமிடம் ஒப்படைத்தான். ஆதம் அந்த பெண்ணுக்கு ஹவ்வா என்று பெயரிட்டான். இருவருக்கும் தேவையான அனைத்தையும் அந்த தோட்டத்தில் இறைவன் ஏற்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் பூமியை ஆளுகை செய்யவும் மற்றும் பூமியில் உள்ள சகல ஜீவராசிகள் மேல் தங்கள் ஆளுகையை செலுத்தவும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினான். அத்தோடு அவர்களிடம் இறைவன் எதிர்பார்த்த ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் இறைவனை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடு முழு ஆன்மாவோடு இறைவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றும் தன்னோடு ஒரு நெருக்கமான தொடர்பை இன்சான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் எதிர்பார்த்தான். அத்தோடு இவர்களுக்கு ஒரு பரீட்சையும் வைத்தான். அந்த பரீட்சையை இறைவேதம் கூறுவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 2 சுரா 16-17 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இறைவனுக்கு எதிராக கலகம் செய்ய நினைத்த இப்லீஸ் என்னும் ஷைத்தான் 3 சுராவில் ஒரு சர்ப்பத்தின் உருவத்தில் வந்து ஹவ்வாவிடம் தந்திரமாக பேசினதை 3 ஆயத்தில் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 3:1-5 வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இல்ல இல்ல இல்ல, நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு அரிசி மூன்று மட்டும் இருக்கு, அது வண்டி மேலே வச்சிருக்கேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இறைவன் ஆதம் ஹவ்வாவிடம் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டால் நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்றான். ஆனால் சைத்தானோ, நீங்கள் இந்த பழத்தை புசித்தால் மரணிக்க மாட்டீர்கள் என்றது மட்டுமல்லாமல், இறைவர்களில் ஒருவரை போல நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்றான். இப்பொழுது ஆதம் ஹவ்வா இருவரும் யாருடைய வார்த்தையை நம்பினார்கள்? இறைவனின் வார்த்தையா அல்லது இப்லீஸின் வார்த்தையா? யாருடைய வார்த்தையை நம்பினார்கள்? இப்லீஸ் என்னும் சைத்தானின் வார்த்தையைத்தானே நம்பினார்கள். நடந்தது என்ன? இறைவன் சொன்னபடி இருவரும் மரித்தார்களா? ஆம், இருவரின் சரீரம் அல்ல, அவர்கள் ஆத்மா மரணத்தை நோக்கி சென்றது. இருவரும் இறைவனிடமிருந்து தூரமானார்கள். இருவரும் சபிக்கப்பட்டார்கள். இருவரும் ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டார்கள். முடிவில் இருவருக்கும் சரீர பிரகாரமான மரணமும் உண்டானது. காரணம், பாவத்தின் சம்பளம் அல்லது தண்டனை மரணம் என்று இறைவேதம் கூறுகிறது. நண்பர்களே, உண்மையில் சொல்ல போனால் பாவம் என்பது இன்சானுக்கு ஒரு பேர் இழப்பு. ஆதம் ஹவ்வா அவர்களுடைய உம்மத்துகளை அனைவரையும் இறைவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். ஆதம் ஹவ்வா அவர்களுடைய உம்மத்துக்கள் அனைவரும் இறைவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். காரணம், ஆதம் ஹவ்வா செய்த ஒரே ஒரு பாவம். பாவம் என்பது எய்ட்ஸ் என்ற வியாதியை போன்றது. எய்ட்ஸ் என்பது ஒரு தொற்று நோய் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நோயால் உலகிற்கே ஒரு பேரழிவு. எய்ட்ஸ் என்பது அடுத்தடுத்த சந்ததிகளை தொடர்கிறது. அதற்கு மாற்று பரிகாரம் தேடவில்லை என்றால் அது சந்ததிகளை அழித்து விடுகிறது. பாவமும் அப்படித்தான். அது எல்லாரிடமும் எல்லா இடத்திலும் பரவக்கூடியது. எய்ட்ஸ் நோயைப் போல பாவ நோயும் இன்சானை கொல்லக்கூடிய வல்லமை உள்ளது. இரண்டு நோய்களுக்கு வித்தியாசம் உண்டு. எய்ட்ஸ் நோயால் வரும் மரணத்திற்கு இன்னும் சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் பாவத்தினால் வரக்கூடிய மரணத்திற்கு ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை மனிதர்கள் அல்லது டாக்டர்கள் விஞ்ஞானிகள் அல்ல, இறைவனே அதை உண்டாக்கினான். அந்த தீர்வை நாம் பயன்படுத்திக் கொண்டால் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நாம் என்றென்றும் விடுதலை பெற்றவர்களாயிருப்போம். ஆதமும் ஹவ்வாவும் பாவம் செய்த நாளில்தானே இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான வாக்குறுதியை நினைவு கூற முடிகிறதா? ஆம், பாவம் உலகத்தில் நுழைந்த நாளில்தானே அந்த பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு மீட்பரையும் இறைவன் வாக்களித்தான். அந்த மீட்பர் ஆதமின் உம்மத்துக்களை பாவத்திலிருந்தும் சைத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்குவார் என்றும், அந்த மீட்பர் ஒரு பரிசுத்தமான கன்னிகை மூலம் பிறப்பார் என்றும் இறைவன் தமது இறைவாக்கினர் மூலமாக வகையளித்தான். இந்த மீட்பர் ஜன்னத்திலிருந்து வர வேண்டும் என்பதும், இவர் வரும்போது ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்பது, இந்த குழந்தை ஒரு கன்னி பெண் மூலமாக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதும் இறைவனின் நாட்டமாக இருந்தது. மாஷா அல்லாஹ். காரணம், இன்சானை அவன் பாவத்திலிருந்து மீட்க ஆதமின் சந்ததியில் பிறந்த ஒரு மனிதனால் முடியாது. காரணம், ஆதம் பாவம் செய்தபடியால் அவனுடைய சந்ததியும் பாவிகளாகவே பிறக்கின்றனர். ஆகவே பாவியாக பிறந்த ஒருவன் பாவியை மீட்க முடியாது. இந்த இறைவனின் திட்டம் நிறைவேறுகிறதை இஞ்சிலில் நாம் பார்க்கிறோம். ஒரு கன்னியின் வயிற்றில் ரோஹில் குத்ஸ் என்னும் இறைவனின் பரிசுத்த ஆத்மாவினால் மீட்பர் பிறந்தார். அந்த மீட்பர் யார்? ஆதம் பாவம் செய்த நாளில்தானே இறைவனால் வாக்களிக்கப்பட்ட மீட்பர், அவர்தான் ஈசா என்னும் உலக இரட்சகர். பாவம் உலகத்திற்குள் நுழைந்த அந்த நாளில் என்ன நடந்தது என்பதை இப்பொழுது நாம் மறு ஆய்வு செய்வோம். நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை பறித்து புசித்த ஆதமும் ஹவ்வாவுக்கும் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா? அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலையால் செய்த உடைகளை உடுத்தி தங்கள் நிர்வாணத்தை மறைக்க முற்பட்டார்கள். அவர்கள் இருவரும் பாவம் செய்வதற்கு முன்பாகவும் நிர்வாணமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. காரணம், அவர்களுடைய நிர்வாணம் அவர்கள் கண்களுக்கு காணப்படவில்லை. இறைவனின் ஒளியை மகிமையை அவர்கள் வஸ்திரமாக தரித்திருந்தார்கள். இப்பொழுது பாவம் செய்த பிறகு அந்த மகிமையின் ஒளி அவர்களை விட்டு விலகினபடியால் ஒருவர் அந்த மகிமையின் ஒளி அவர்களை விட்டு விலகினபடியால் ஒருவர் நிர்வாணம் மற்றவருக்கு காணப்பட்டு தங்கள் நிர்வாணத்தை மூட முயற்சித்தார்கள். அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு கை கொடுத்ததா? இல்லையே. இறைவனும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. காரணம் என்ன? இன்சான் தன் கிரிகளினால் இறைவனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக காட்ட முடியாது. அப்படியானால் நடந்தது என்ன? இறைவன் அங்கே அவர்களின் பாவ நிர்வாணத்தை மறைக்க அவர்களுக்கு தோளுடையை உண்டாக்கி கொடுத்தான். அந்த தோளுடை உண்டாக்க ஒரு மிருகம் பலியிடப்பட்டது. அதனை அடையாளமாக வைத்து உலக இரட்சகர் ஈசா நபி இந்த துனியாவில் துனியாவுக்கு வந்து தன்னை பாவ நிவாரண குர்பானாக ஒப்புக் கொடுக்கும் வரைக்கும் இன்சானின் பாவ நிவாரணத்திற்காக பழுதில்லாத ஒரு மிருகம், ஆடு, காளை, ஒட்டகம் போன்ற பழுதில்லாத ஒரு மிருகம் பாவ நிவாரண பலியாக குர்பானாக கொடுக்கப்பட்டு வந்தது. இன்சானின் பாவம் போக்க பழுதற்ற மிருகம் ஒன்று தியாக பலியாக குர்பானாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது இறைவன் நியமித்த நீதியின் பாதையாகும். ஈசா நபி அவர்கள் இந்த துனியாவுக்கு வந்து பழுதற்றவராக வாழ்ந்து பாவியான மனிதனின் பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை தான் ஏற்று மறிக்க கல்வாரியிலே சிலுவையிலே தன் சரீரத்தை பரிசுத்த தியாக குர்பானாக ஒப்பு கொடுத்து மறித்து இன்சானை பாவத்திலிருந்தும் பாவ தண்டனையாகிய மரணத்திலிருந்தும் விடுதலையாக்குவார் என்பதின் நிழல்தான் மேற்கூறப்பட்ட பலிகள் எல்லாம். ஆத ஆதம் நபியின் கதையையும் அவர் மூலமாக உண்டான பாவத்தை பற்றியும் அவர்களுடைய இரு பிள்ளைகளான அபீல் காயின் ஆகியோரை பற்றியும் படித்தோம். மீட்பரை குறித்த இறைவனின் வாக்குத்தத்தையும் நாம் படித்தோம். இறைவனின் கட்டளைப்படி ஆபீல் ஒரு ஆட்டுக்குட்டை குர்பானாக செலுத்தி பாவ பரிகாரத்தை தேடிக்கொண்டதையும் காயின் தன் சொந்த கிரியால் இறைவனை அணுக முயன்ற போது இறைவன் காயினின் பலியை நிராகரித்து விட்டதையும் நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 4:5 ஆயத்துகளிலும் எபிரேயர் 9:22 ஆயத்திலையும் எபிரேயர் 9:22 ஆயத்திலும் இதை குறித்து எழுதப்பட்டதை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொள்மையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயின் இறைவனுக்கு அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிவது போல பாசாங்கு செய்தான். ஆனால் அவனுடைய கீழ்ப்படிதல் அல்லது பக்தி அல்லது அவனுடைய தியாக பலியை இறைவன் ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம், இறைவன் எதிர்பார்த்த அல்லது கட்டளையிட்ட பாவ நிவாரண பலியாகிய குர்பானின் ரத்தம் சிந்தப்படுதலை காயின் செலுத்தவில்லை. ஆபேலின் குர்பானை இறைவன் அங்கீகரித்தான். காரணம், இறைவனின் கட்டளைப்படி ஆபேல் குர்பானை செலுத்தினான். ஈசா மசிக் மேல் ஈமான் கொள்வதால் இறைவன் அவர்களை நீதிமானாக ஆக்குகிறார் என்பதற்கு ஆபேல் அடையாளமாக இருக்கிறான். ஈசா நபி அவர்கள் பாவத்தின் கிரயமாக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தினார். தன் சொந்த முயற்சியால் இறைவனை திருப்திப்படுத்த முயன்று அதில் தோல்வியை காண்பவர்களுக்கு காயின் அடையாளமாக இருக்கிறான். அன்பானவர்களே, இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று ஆபேலின் வழி, மற்றொன்று காயினின் வழி. நீங்கள் எந்த வழியை பின்பற்ற நினைக்கிறீர்கள்? பாவம் போக்கு சிந்தப்பட்ட ஈசாவின் ரத்தத்தை வெளிப்படுத்தும் ஆபேலின் வழியை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா, அல்லது தன் சொந்த ஆலோசனை வழியில் இறைவனை திருப்திப்படுத்தி முயற்சி செய்த காயினின் வழியை அங்கீகரித்து அவருடைய வழியில் செல்கிறீர்களா? உங்கள் சிந்தனையின் முடிவுக்கு விட்டுவிட்டு சில ஆயத்துக்களை வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்க விரும்புகிறோம். ரோமர் 5:12 ஆயத்து, ரோமர் 3:22-26 உள்ள ஆயத்துகளையும், ரோமர் 6:23 ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.
கொஞ்சம் போட்டு பாருங்க.